நஹ்மதுஹு வஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத், ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபீ கலாமில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அவுத் பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமா யுரீதுல்லாஹு லியுஸ்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வயுத்தஹிரக்கும் தத்ஹீரா. ஸதக அல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஷம்ஸுல் அம்பியாய் வ பத்ருல் முர்சலீன் வ குத்துபில் அவுலியாய் வ இஃப்திஹாரில் முத்தகீன் தாஜுல் உம்மதி ஷஃபீல் முத்னிபீன் ஷஃபீஈ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் மதித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாவின் பேருள்ளார் எட்டாம் நாள் தராதி தொழுகை நிறைவு செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார்கள். இந்த இரவுகளின் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் நமக்கும் அத்தகைய பாக்கியத்தை நல்கியிருந்திவானாக. உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற பண்டிகாச்சி நன்றி நோயிலிருந்து உலக மக்கள் அனைவர்களையும் பாதுகாத்திருந்திவானாக. மக்கள் எல்லாம் பாவம் செய்வது என்று தீர்மானித்து விட்டாலும் ரப்பல் ஆலமீனாகிய யாரே, நீ கருணை கடலாக இருப்பதிலிருந்து நீ கொஞ்சமும் நலைகூடாது இருப்பாயாக. கணியத்திற்குரியவர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரிலே அவர்களது மனைவிமார்கள் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நீங்கள் நாம் கருத்து பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். ஒரு சமயத்தில் திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸில் கிளர்க்குகள் எல்லாம் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு கிளர்க்கு பிராமண சமூகத்தைச் சார்ந்தவர் இஸ்லாமிய சமூகத்தைச் சார்ந்தவரிடத்தில் கேட்டார், என்னவோய் உங்களுடைய நபி எத்தனை கல்யாணம் முடித்திருக்கிறார் என்று தெரியுமா என்று கேட்டார். இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் விழி பிதுங்க விழித்த பொழுது, தெரியாத ஓய் 9 திருமணம் அடித்திருக்கிறார் என்று அவரை பதில் சொன்னார். பதில் சொல்லிவிட்டு அடுத்த கேள்வியை தொடர்ந்தார், ஆன்மீகத்தில் இருப்பவருக்கு ஏயா 9 கண் மனைவி என்பதாக. ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கு ஏனையா 9 மனைவி என்று கேள்வி கேட்கவும் அந்த இஸ்லாமியரால் பதில் சொல்ல தெரியவில்லை. கணியத்திற்குரியவர்களே, சகோதர சமயத்தாரோடு பழக்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் அவர்கள் நம்முடைய மார்க்கத்தை பற்றி, நமது ரசூலை பற்றி, நம்முடைய குரானை பற்றி கேட்கின்ற சின்ன சின்ன கேள்விகளுக்காவது நாம் பதில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி தக்க தருணத்தில் நாம் பதில் சொல்லாமல் போனால் தவறான எண்ணத்திலேயே அவர்கள் சென்று விடுவார்கள். அந்த நேரத்தில் அந்த முஸ்லிம் கிளார்க்கு பதில் சொல்லாமல் விழித்ததை அங்கு சமூகம் தந்திருந்த ஒரு நண்பர் எடுத்துரைத்தார். கணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் 9 மனைவி முடித்தார்கள்? சாதாரணமான ஒரு பதிலை சொல்லிவிடலாம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களோடு அவர்கள் 50 வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள். 50 வயது வரை 25 வயதிலிருந்து 50 வயது வரை வேறு பெண்ணை அவர்கள் மனம் முடிக்கவே இல்லை. ஒரு பெண்ணுடனேயே அவர்கள் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தைகள் அனைத்தையும் அந்த ஒரு பெண்ணிடத்திலேயே பெற்றிருக்கிறார்கள். 6 குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள். 50 வயது வரை 6 குழந்தைகளை பெற்று ஒரு பெண்ணிடத்திலேயே திருப்திப்பட்ட அவர்கள் அதற்கு பின்னால் முடித்த திருமணங்கள் எல்லாம் ஆசைக்காகவா இருக்கும்? ஆசையாக இருந்தால் 50க்குள் தான், ஆனால் 50க்கு பிறகு மனம் முடிக்கப்பட்டதிலே ஆசைக்காக வேண்டியா இருக்கும்? இது வேறு காரணங்களுக்காக வேண்டித்தான் மனம் முடிக்கப்பட்டது என்று சாதாரணமான ஒரு பதிலையாவது நாம் அங்கே சொல்லியிருக்க வேண்டும். அது சொல்ல தவறுகிற பொழுது மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக, நமது நாயகத்தை பற்றி தவறாக இடைபோட்டுக் கொண்டு சென்று விடுவார்கள். அருமையான பெருமக்களே, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 திருமணத்தை முடித்தார்கள்? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிறகு 9 திருமணத்தை ஏன் முடித்தார்கள் என்பதை அறியக்கூடிய நிலையிலே இந்த சொற்பொழிவு தொடரை நாம் அமைத்துக் கொள்கிறோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பின்னால் சவுதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் மனம் முடிக்கிறார்கள். சவுதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய முதல் கணவர் சக்ரா இருவரும் சேர்ந்து இஸ்லாத்தை தழுவினார்கள். இஸ்லாத்தை தழுவி அங்கு கடுமையான தொல்லை தாங்க முடியவில்லை. ஏழைகள் என்றால் கொஞ்சம் அதிகமாக தொல்லைகள் கொடுப்பார்கள். எனவே இவர்கள் ஏழை, கடுமையான தொல்லை தாங்க முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆலோசனை பேரில அபிசீனியாவிற்கு நாடு கடந்து சென்றார்கள். அங்கு அபிசீனியாவை வைத்து சக்ரா கணவர் ஒப்பாத்தாகிவிட்டார். ஒப்பாத்தான் உடனேயே தனிவியில் அந்த அந்நிய நாட்டிலே அந்த பெண்ணால் வசிக்க ஏறவில்லை. சரி, மக்காவிற்கு நாம் திரும்பிடுவோம், என்ன இருந்தாலும் புருஷன் செத்த வேண்டிய ஒரு பரிதாபமாக இருக்கும், நம்மளை அடிக்கிறவன் கொஞ்சம் குறைச்சு கொள்வான் என்று எண்ணியவர்களாக புருஷன் செத்தவ இவ்வளவு போய் என்னத்தை தாக்குவது என்று நம்மை பற்றி அவர்கள் இரக்கமாக கழிவிறக்கமாக எண்ணுவார்கள் என்று அவர்கள் திரும்பவும் மக்காவிற்கு வந்து விட்டார்கள். ஆனால் மக்காவிற்கு வந்த பிறகு நோவினையும் தொல்லைகளும் அதிகமாகிவிட்டது. கேட்பார் யாரும் இல்லை என்று அறிந்த உடனேயே ஒவ்வொரு வருவோரெல்லாம் அல்லாவை ஈமான் கொண்டில அடிபடு என்று போவரெல்லாம் ரெண்டு சாத்து சாத்துவார்கள், ரெண்டு திட்டு திட்டுவார்கள். அந்த அம்மாவோ பார்ப்பதற்கு ரொம்பவும் தடித்த உருவமாக, உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாது, எழுந்திருந்தால் உட்கார முடியாது, கருமை படைத்த உருவமாக அவர்கள் இருப்பார்கள். ஈமான் தான் பசுமையாக உள்ளத்தில் இருக்கிறதே தவிர அவருடைய உருவம் சாதாரணமான ஒரு அழகான உருவம் அல்ல. அதனால் ஒவ்வொரு வருவர்களுக்கெல்லாம் அவர்கள் அடி வாங்கி வாங்கியே மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதத்தினுடைய தலைவர் என்ற பெயரில் தன்னை கொண்டு ஈமான் கொண்டதனால்தானே இவ்வளவு பெரிய துன்பத்தை அந்த கிழவி அந்த அம்மா அனுபவிக்கிறார்கள் என்று பெருமானாருக்கு இரக்கம் தோன்றிவிட்டது. சரி, இதற்கு விடிவு என்ன? இந்த பெண்ணை மணந்து கொண்டால் தான் நல்லது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணந்து கொண்டார். உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுக்கும் தாய், உம்மஹாத்துல் மூமின் என்ற அற்புதமான அந்த பேருக்கு சொந்தக்காரராகிய சவுதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியாக அவர்கள் மணமுடிக்கப்படுகிறார். அழகுக்காக வேண்டியா, ஆசைக்காக வேண்டியா, எதுவும் கிடையாது. ஏனென்றால் அவர்களை மணமுடித்த உடனேயே மக்காவில் உள்ள முரடர்கள் எல்லாம் பேசினார்கள், இந்த முகமதை பாறேன் வர வர லூஸ் ஆகிக்கிட்டு போறார், இந்த முகமதை பாறேன் வர வர லூஸ் ஆகிக்கிட்டு போறார், ஒரு கருப்பி அழகில்லாதவ பொத்தவ சொரக்கா எழுந்திருக்க கூட முடியாது, இவ்வளவு போய் கிளம்பிக்கிறார் பாரு என்று எல்லாரும் சிரித்தார்கள். அவர்கள் சிரித்ததற்கு என்ன காரணம்னா, இன்னும் அந்த பொம்பளை அடிக்க முடியாதே, முகமது பாதுகாவலுக்கு வந்து விட்டாரே, இனிமே அடிக்க முடியாது என்ற அந்த அந்த எரிச்சல்னாலதான் முகம்மது இப்படி கிளையா முடித்துக் கொண்டாரே என்பதாக கிண்டல் பண்ணினார்கள். கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுதாவை மனம் முடித்தது உண்மையிலேயே மனிதாபிமான முறையில அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற முறையில் தான் திருமணம் முடித்தார்கள். ஒரு காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே சொல்வார்கள், எம்மா நீ பெரிய குடும்பத்தை வந்து மாட்டிக்க, பெரிய குடும்பம்னா பெருமானாருக்கு ஏற்கனவே ஆறு குழந்தைகள், பதிஞ்சாமையார் உபாத்தாகி விட்டார்கள், எனவே இந்த ஆறு குழந்தைகளுக்கும் சேவை செய்கிற நிலையிலே சௌதா அம்மா தாயாராக அந்த குடும்பத்தில் வருகிறார்கள். நீ வந்து இந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்ட, மற்ற உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சேவை பண்றதுலேயே உங்களுக்கு கஷ்டமா தெரியுது, அதனால நான் வேண்டாம் மனவிலக்கு செய்து விடட்டுமா, நீ நிம்மதியா கிடைக்காத முறை இருந்துருப்போமா, ஓரளவு பாதுகாப்பு கிடைச்சிச்சு, இனிமே யாரும் அடிக்க மாட்டாங்க, பாதுகாப்பு கிடைத்தது இனிமேல் யாரும் அடிக்க மாட்டார்கள், எனவே நான் வேண்டாம் மனவிலக்கு செய்துடுறேன், நீ தனியா நிம்மதியா கிடைக்காத முறை இருந்து என்று சொன்ன பொழுது சௌதா அம்மா அவர்கள் அழுது விட்டார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், யார சொல்லலாம், நான் உங்களுக்கு சேவை செய்யணும் என்றுதான் நினைச்சேன் கல்யாணம் முடிச்சதுல இருந்து, ஆனா என்னுடைய உடம்பு அதற்கு இடம் கொடுக்கல, உங்களுக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லாதவளாக நான் இருக்கிறேன், அதுக்காக வேண்டியா என்னை தலாக் படணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யார சொல்லலாம், மறுவலகத்தில் உங்களுடைய மனைவியாக இருக்க நான் விரும்புகிறேன், இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய சேவை எல்லாம் மறுவலகத்தில் உங்களுக்கு நான் செய்வேன் கட்டாயமாக, எனவே நீ மனைவியாகவே இருக்க வைத்து விடுங்கள், யார சொல்லலாம் என்னை நீங்கள் பிரித்து விடாதீர்கள் என்று அழுது மல்லி கேட்டதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பற்றி எதுவுமே பேசவில்லை. கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 12 வருடங்கள் கழித்துத்தான் அந்த அம்மா வஃபாத்தானார்கள் என்பது வரலாறு சொல்கிற ஒரு செய்தியா. இப்படித்தான் சவுதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமுடித்தார். ஆசிக்காவா? அன்பான பெருமக்களே, அடுத்த மனைவி ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெருமானார் மணந்து கொண்டார்கள். ஏன் மணந்தார்கள் தெரியுமா? பெருமானாருடைய துணைவியர்களிலே இரண்டு துணைவியர்கள் கல்விக்காக வேண்டி மனம் முடிக்கப்பட்டவர்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஆணாக இருக்கிறோம், நாம் ஆண் வர்க்கத்திற்கு மட்டும் நபி அல்ல, பெண் வர்க்கத்திற்கும் சேர்த்து நபிதான். எனவே ஆண்கள் சலுகையாக நம்மிடத்தில் எல்லா செய்திகளையும் கேட்டுப் பெறுகிறார்கள், பெண்கள் விலகி இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இரண்டு மனைவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு செய்தி போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் மனம் முடிக்கிறார்கள். அதில் ஒன்று ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா. இமாம் துருவி இமாம் சொல்வார்கள், உலகத்திலேயே ஆயிஷா நாயகத்தை போன்று புத்திசாலி பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் முடியாது. 9 வயசிலே பெருமானார் கரம் பிடித்தார்கள், 18 வயசில் பெருமானார் ஒப்பாத்தாகிவிட்டார். வாழ்ந்தது 9 வருடங்கள் தான். இந்த 9 வருடத்திலே குரானி மரணம் பிடித்த ஹாசிலாக இருக்கிறார்கள், 2210 ஹதீஸ்களை மரணம் செய்தவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சஹாபாக்களிடத்தில் பெருமானார் சொல்வார்கள், ஹுதி ஹுது மின் ஹாதியில் ஹுமைரா சுடுசை தீனிக்கும். இந்த ஹுமைராவிடமிருந்து, ஹுமைரா என்று பெருமானார் பிரியமாக வைத்த பெயர், ஹுமைராவிடமிருந்து உங்களுடைய மார்க்க சட்டங்களில் 1/3 பங்கை கற்றுக்கொள்ளுங்கள். மார்க்க சட்டங்கள் அனைத்திலும் 1/3 பாகத்தை ஆயிஷாவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், சஹாபாக்கள் எல்லாம் கற்று வைத்திருந்தது 1/3 பாகத்தை தான். மார்க்க சட்டங்களில் 1/3 பாகத்தைத்தான் சஹாபாக்கள் கற்று வைத்திருந்தார்கள். மீதி இருக்கக்கூடிய 2 பாகம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக வந்தது. அது மட்டுமல்லாமல் இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் கரைத்து குடித்தவர்களாக இருந்தார்கள். பண்டைய கால வைத்திய முறையை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாட்டி வைத்தியமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்ப நபவி என்பதையும் அவர்கள் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பொன்னான ஹதீஸ்கள் சமுதாயத்தின் கடைக்கோடி உம்மத்து வரை சேர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், 9 வருடத்திலே இவ்வளவு பெரிய கல்வி போதனையை பெருமானார் நடத்தி இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அவர்கள் வாழ்ந்திருப்பார்களா என்று கூட நமக்கு எண்ணம் தோன்றுகிறது. 9 வருஷத்திலே இவ்வளவு பெரிய திறமையை அவர்களுக்கு உண்டாக்க வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, நம்ம மனைவி கல்யாணம் முடிக்கும் போது குர்ஆன் ஓதாம வந்துட்டாங்க, கல்யாணம் முடிக்க போது குர்ஆன் ஓதாம வந்துட்டாங்க, நம்மளால் அவங்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்க முடியுதா? ஏழு பிள்ளைகளை பெற்றுட்டோம், இருந்தாலும் குர்ஆன் ஓதி கொடுக்க முடியுதா என்றால் எத்தனை பேர் செயல் இருந்தான். சாதாரண ஒரு குர்ஆன் கூட அவர்களுக்கு நம்ம ஓதி கொடுத்து பயிற்சி கொடுக்க முடியவில்லை. அப்படி இருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 வருடங்கள் இவ்வளவு பெரிய திறமசாலியாக மார்க்கத்தில் மாற்றி இருக்கிறார்கள் என்றால் அது எதற்காக உன்னை மனம் முடித்தது? இன்னொரு செய்தி தெரியுமா, புகாரிலே ஹதீஸ் தெரிவிக்கிறார்கள், இந்த திருமணத்தில் பெருமானார் விருப்பப்பட்டு தெரியவே இல்லை, செய்யவே இல்லை. புகாரி ஷெரீஃபிலே அறிவிக்கப்படுகிறது, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு தட்டு ஒன்றை கொண்டு வருகிறார்கள். இதை திறந்து வாருங்கள் என்று கூறுகிறார்கள். திறந்து பார்த்தால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய உருவம் இருக்கிறது. ஆயிஷா நாயகத்தை அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. பட்டு சேலை உடுத்தி ஒரு பொம்மை போன்று ஆயிஷா நாயகத்தை எடுத்து காட்டப்படுகிறது. என்ன என்று கேட்கிறார்கள், நீங்கள் மனம் முடிக்க வேண்டுமாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். புகாரியில் வருகிறது, நீங்கள் மனம் முடிக்க வேண்டுமாம். பெருமானார் கேட்டார்கள், உத்தரவா ஆலோசனையா? உத்தரவா ஆலோசனையா என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவு என்று சொன்னார். அல்லாஹ்வே ஆயிஷா நாயகத்தை கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று பெருமானாருக்கு உத்தரவு போடுகிறார். அப்படியானால் அந்த திருமணம் ஆசைக்கு முடிக்கப்பட்டதா எண்ணி பார்க்க வேண்டும். காலமெல்லாம் கல்வி போதனை செய்வதிலேயே அவருடைய நேரம் பூரா கழிந்திருக்கிறது என்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுமியாக மனம் முடித்து விட்ட காரணத்தினால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செய்ய வேண்டிய செலுகைகளை மிகச் சிறப்பாக செய்தார். மனைவியாக வந்துவிட்டார் என்பதற்காக வேண்டி சின்னஞ்சிறு அந்த ஆசைகளை நாம் குறை செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களோடு அதிகமாக அன்பை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார். தன்னுடைய வயதையும் பார்க்காமல் அவர்களோடு ஓடி பிடித்து விளையாடி இருக்கிறார்கள் எல்லாம் ஆதாரப்பூர்வமான சொல்கின்றன. வயதையும் பார்க்காமல் அப்பொழுது அவர்களுக்கு வயது எத்தனை, அப்பொழுது அவர்களுக்கு வயது எத்தனை என்று பார்த்தால் 40 தாண்டி இருக்கின்ற வயது. அந்த வயதிலும் ஓடி பிடித்து விளையாடுகிறார்கள். ஒரே தட்டிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் உணவு உண்ணுவார்கள். அதே செல்வில் தார்த்தரோம் உணவு உண்ணுகிற பொழுது ஒரு துண்டு இறக்கி இருவரும் இடித்து கடிப்பார்கள். ஆயிஷா நாயகம் தாலி தாலி, எனக்கு கொஞ்சம் தாங்க எனக்கு கொஞ்சம் தாங்க என்று உங்களுடைய பிடியிலே இறக்கி ஒரு பக்கமாக விடுகிறது, எனக்கு இந்த கிடைக்கவில்லை, தாருங்கள் தாருங்கள் என்று கேட்கிற அளவிற்கு ஒரு தட்டில் உண்டு ஒரே பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குளித்து அந்த பெண்ணுக்கு சின்ன வயதிலே இருந்த அவர்களுக்கு இன்ப சுகத்தையும் கொடுப்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறை வைக்கவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் சிறப்பாக நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள், பெருநாளன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனிய நாட்டு விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு காட்சிகளை நடாத்தி அரங்கேற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஆயிஷாவை, ஆயிஷா நீ பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார். ஒரு சின்ன பிள்ளையிடத்தில் கேட்பதைக் கொண்டு இந்த விளையாட்டை பார்க்க வேண்டுமா? ஆமாம் யார சொல்லலாம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய வாசலிலே திரையாக நின்று கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய கழுத்தை இந்த பெருமானாருடைய கழுத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு நாடி வைத்துக் கொண்டு அவர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆயிஷா நாயகம் சொன்னார்கள், நானாக போதும் என்று சொல்லும் வரை பெருமானார் அங்கு இங்கு திரும்பல, போதும் என்று நான் சொல்லும் வரை, போதும் நான் விளையாட்டு பார்த்துட்டேன் சொன்னது வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு இங்கு திரும்பவில்லை, எனக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக பிரியமாக அவர்களோடு வாழ்ந்திருக்கிறார். கடைசி காலத்திலே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு ரூஹ் பிரிந்தது, என்னுடைய முறையில்தான் அவர்களுக்கு ரூஹ் பிரிந்தது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீடு இருக்கிற பொழுது என்னுடைய முறையில்தான் பெருமானாருடைய ரூஹு பிரிந்தது, என்னுடைய நெஞ்சில் மீது இருக்கும் பொழுதுதான் அவருடைய ரூஹு பிரிந்தது. அது மட்டுமல்ல, கடைசியாக என்னுடைய எச்சில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலே கலந்திருக்கிறது. பெருமானாருக்கு கடைசியாக ஊட்டப்பட்ட பானம் இது என்றால் என்னுடைய எச்சில் தான். ரொம்ப சந்தோஷமாக சொல்வார்கள், 9 வருடம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அவர்கள் 60 வயசு வரை வாழ்ந்திருக்கிறார்கள். திருப்திப்பட்டுக் கொண்டு அந்த 9 வருட வாழ்க்கையிலேயே நடந்த சம்பவங்களை நினைத்து ஆறுதல் அடைந்தவர்களாக சந்தோஷம் அடைந்தவர்களாகவே 60 வயதை கழித்திருக்கிறார்கள் என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானாருடைய உடம்பிலே என்னுடைய எச்சில் தான் கலந்திருக்கிறது. அது எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் உணர்வு இல்லாமலும் சற்று நேரம் உணர்வுமாக இப்படி தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆயிஷா நாயகத்தினுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் வந்தார். அவருடைய ஜேபிலே மிஸ்வாக் இருந்தது. பெருமானாருடைய பார்வை அந்த மிஸ்வாக்கை நோக்கி திரும்பியது. உடனே ஆயிஷா நாயகம் கேட்டார்கள், மிஸ்வாக் செய்ய வேண்டுமா யார் ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். ஆம் என்பதற்கு தலை அறிவித்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆலோசனைக்கு ஏற்ப அவர்கள் தலையசித்ததற்கு ஏற்ப உடனே அந்த மிஸ்வாக்கை எடுக்கிறார்கள். எடுத்து பார்த்தால் அது இதுவரை யாருடைய பல்லிலும் படாத புதிய மிஸ்வாக்காக இருக்கிறது. எனவே அதை தன்னுடைய பல்லில் வைத்து மிருதுவாக, மலரிலும் மிருதுவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏர்களை அது பாய்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை நன்கு மிருதுவாக பஞ்சு போன்று ஆக்கி அந்த எச்சிலோடு சேர்த்து பெருமானாருக்கு பல் தொலைக்கி விடுகிறார்கள். அது உள்ளே இறங்கியது, அந்த ஒரு சொட்டு நீர் உள்ளே இறங்கியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரும் பிரிந்தது. அற்புதமாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள், இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் நினைத்திருக்கும் முதல் முதலாக பால் கொண்டு வந்து தருவார்கள் நம்முடைய துணைவி. முதல் இரவிலே பால் கொண்டு தரக்கூடிய ஒரு பழக்கம் தமிழ்நாட்டிலேயும் பல இடங்களிலும் இருக்கிறார். பால் கொண்டு தருவார்கள், நாம் குடித்து விட்டு அவரிடத்தில் கொடுப்போம். நாம் எந்த இடத்தில் உதல் வைத்து குடித்தோமோ அந்த இடத்தில் அவர்கள் உதல் வைத்து கொடுத்து நம்முடைய எச்சில் பட்ட இடத்தை அவருடைய உடம்பில் இருந்து எச்சிலை கலக்க வைத்து முதல் தாம்பத்திய உறவை நாம் கொண்டாடுவோம். ஆனால் இது பெரிய வெற்றியான திரும்பம் அல்ல. இதே நிலை வஃபாத்துடைய ஏற்பத்திலேயே நடக்க வேண்டும். இதே நிலை வஃபாத் வரை தொடர வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் பற்றியில் முதல் ராவு முதல் இரவு எப்படி இருந்ததோ அது போன்று என்றும் அவர்களிடத்தில் அந்த உறவு நீடிக்க வேண்டும். வஃபாத்துடைய சந்தர்ப்பத்திலே எங்களில் ஒருவருடைய எச்சில் ஒருவரோடு கலந்திருக்கிறது. அதுவும் பெருமானாருடைய எச்சில் என்னிடத்தில் கலக்கவில்லை, என்னுடைய எச்சில் பெருமானாரிடம் கலந்திருக்கிறது என்று அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்தோஷமாக சொல்லார்கள். நாம் நம்முடைய வஃபாத்துடைய நேரத்திலே மனைவியும் நாமும் இவ்வளவு பிரியமாக இருப்போமா என்று சந்தேகம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு தர வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் இன்பமாக வாழ்ந்திருக்கிறார். எங்கேயும் நாம் திருமணத்தை எண்ணி பார்க்கின்ற பொழுது இது ஒரு ஆசைக்காண்டி முடிக்கப்பட்ட திருமணம் அல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலே முடிக்கப்பட்ட ஒரு திருமணம், கல்விக்காக வேண்டிய முடிக்கப்பட்ட ஒரு திருமணம். கணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் ஆயிஷா அல்லாஹ் அவர்களால் இந்த சமுதாயம் எவ்வளவு பேர்களை பெற்றிருக்கிறது என்பதை மார்க்கத்தை அறிந்தவர்கள் தான் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். எத்தனையோ சட்டங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செல்லமாக பெருமானாரிடத்தில் இருந்த காரணத்தினால் தன்னுடைய செல்லத்தை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் கொஞ்சம் கூட சங்கடம் இல்லாமல் பெருமானாரிடத்தில் கேட்க பெருமானாரிடத்திலிருந்து பதில் வந்தி நமக்கு தந்திருக்கிறார். பெருமானாரிடத்தில் அந்த கல்வியின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே விளக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் பெருமானாரிடத்திலாம் கேட்டால் கோபித்துக் கொள்வார்களோ, இதை பற்றி எதுவும் சொன்னால் இன்னும் முனைந்து கொள்வார்களோ என்று மற்றவர்களெல்லாம் பின்தங்கிய செய்திகளை ஆயிஷா நாயகம் அவர்கள் அன்பின் காரணமாக அன்பை முதலீடாக வைத்துக் கொண்டு துணிச்சலாக பெருமானாரிடத்தில் கேட்டு விடை பெற்று நமக்கு சமுதாயத்தை தந்திருக்கிறார். ஒரு சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்காப்பு யுத்தத்திற்கு சென்றிருக்கிறார்கள். பிரயாணம் செல்வதற்கு உத்தரவு போடப்பட்டு விட்டது, எல்லாரும் புறப்படலாம் என்று உத்தரவு போடப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய கழுத்தில் உள்ள மாலை ஒன்று காணாமல் போய்விட்டது. அந்த மாலையை தேடுவதிலேயே பொழுது கழித்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிட்ட நேரத்தில் புறப்பட முடியவில்லை. எல்லாம் தயாராகிட்டாங்க. ஆயிஷா மட்டும் களத்தில் உள்ள மலை மாலையை தேடிக்கொண்டே அழிகிறார். தேடி தேடி பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. கடைசியில் சரி புறப்படலாம் என்று சம்மதம் தெரிவிக்கிற பொழுது ஒட்டகத்தை கிளப்பினால் கீழே அந்த மாலை இருக்கிறது. சரி மாலை கிடைத்து விட்டது போகலாம் என்று புறப்பட்டால் தொழுகைக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் பெருமானார் சொன்ன நேரத்தில் புறப்பட்டிருந்தால் தண்ணீர் இருக்கும் இடை போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் சற்று தாமதப்பட்ட காரணத்தினால் அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போய் சேர முடியாது. எனவே ஒரு இடத்திலே பெருமானார் தொழுகைக்காண்டி அசர் தொழுகைக்காண்டி உத்தர போடுகிறார்கள், தண்ணீர் எதுவும் இல்லை. சஹாபாக்கள் எல்லாம் அபுபக்கர் இல்லாடத்துல வந்தாங்க. உன் மவளை பாத்தீங்களா, கொஞ்சம் சொல்லி வைக்க கூடாதா? சஹாபாக்களும் ரசூலுல்லாவெல்லாம் தண்ணீர் இல்லாத இடத்தில் இப்பொழுது மாட்டிக்கொண்டது உங்க மனைவி, உங்க மகதான் காரணம், இப்படியா கொஞ்சம் சொல்லி வைக்க கூடாதா என்று அபுபக்கர் இல்லா இடத்துல சொன்னார். உடனே அபுபக்கர் அத்தனை ஓங்கி கண்டத்துல ஒரு இருள் எடுத்தாங்க. ஆயிஷா நகத்திலே கண்டத்துல இந்த மாதிரி நீ செய்வியா, எப்ப பார்த்தாலும் மாலையை காண்டடிக்கிறது வேறையா போச்சு, என்ன நடந்துச்சு தெரியுமா, எல்லாரும் இப்ப தண்ணி இல்லாம முடிச்சுட்டு இருக்காங்க, தொழுக வேண்டிய நேரத்தில் இன்னால் இவர் ஆகிப்போச்சு என்று கண்ணத்தில் எடுத்தார். ஆயிஷா நகத்திற்கு வந்த துக்கத்திற்கு அளவே இருக்கார். சில நேரம் கழித்தது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தயம்மத்துடைய ஆயத்து இறங்குறது. தயம்மத்துடைய ஆயத்து இறங்கியது, தண்ணீர் கிடைக்கவில்லை ஆனால் மண்ணிலே அடுத்து தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவை பிறப்பிக்கிறார். உடனே ஒரு நண்பர் ஓடோடி வந்தார், அபுபக்கர் உங்க குடும்பத்துக்காரங்கனால சமுதாயத்தில் நன்மைதான் ஏற்பட்டிருக்கு, துன்பமே ஏற்பட்டதில்லை, நீ பாருங்க ஆயிஷா நாயகி இப்படி ஒரு மாலையை காண்டிக்க போய் தான் நமக்கு தயமம் கிடைச்சிருக்குது, சமுதாயத்திற்கெல்லாம் தயமம் கிடைச்சிருக்கு, அன்னைக்கு மாலையை காண்டிக்கலன்னா இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்காரு, பார்த்தீங்களா உங்க மகனால கிடைச்ச லாபத்தே. அபுபக்கர் எல்லாத்துக்கு சொல்லுவதா சிரிப்பதா அழுவதா தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்து எல்லாரும் புத்தாள் பண்ண கிடைக்கல கன்னத்துல நான் அடிச்சுட்டேன் என் பிள்ளைய, இப்ப வந்து ஆயிஷா நாயகி பாராட்டுறேன். உண்மையிலேயே அதற்கு ஆயிஷா இல்லா அவர்களால் தயமம் கிடைத்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது மாதிரி ஏராளமான சந்தர்ப்பங்கள் பெருமானாரிடத்தில் அன்பின் காரணத்தினால் துணிச்சலாக கேட்ட கேள்விகள். பசுமையத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூன்று குழந்தை சின்ன வயதிலே தவறிவிட்டால் அவருக்கு சொர்க்கம், பருவைதை அடைவதற்கு முன்னால் மூன்று குழந்தைகள் பார்த்தாகிவிட்டால் அவருக்கு சொர்க்கம் என்ற செய்தியை பெருமானார் சொன்ன பொழுது அதற்கு ஆயிஷா ரஜாத்தரன் அவர்கள் அரசுல்லா ரெண்டுக்கும் சொல்லுங்களேன், உங்க வாயினால சொல்லா அல்லாஹ் கபூல் பண்ணுவான். அல்லாஹ் சொல்ல சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, ஆயிஷா நாயகம் எப்படி சொன்னாங்க, உங்க வாயினால சொன்னா அல்லாஹ் கபூல் பண்ணிக்குவான், ரெண்டுன்னு சொல்லுங்க. அதற்கு திருமுதி இமாம் அபூ சயீத் அல் குதுரி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்க அந்த அதிசயத்தை விவரிக்கிறார்கள். பெருமானார் சரி ரெண்டு தெரியுள்ள ரெண்டு ரெண்டு குழந்தை இறந்துருந்தா சொர்க்கம் தான். அரசுல்லாஹ் ஒண்ணு சொல்லுங்களேன், நீங்க சொல்லிட்டு அல்லாஹ் எல்லாம் சரி பண்ணிடுவான், ஒரு ஒரு பிள்ளை பிறந்திருந்தா அவருக்கு சொல்றோம் சொல்லுங்க. சரி ஒரு பிள்ளை சுத்திருந்தாரு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க, சரி ஒருத்தர் குழந்தையும் பிறக்கலண்டா, குழந்தையும் இறக்கலண்டா, எல்லாம் பெரிய பெரிய ஆளுகளா இருக்கிறாங்க, ஒருத்தரும் பருவத அடுத்திருந்தாலும் இறக்கல, ஒண்ணு ஒண்ணு இறந்திருந்தாலும் அவருக்கு சொர்க்கம் பாக்கியசாலி, ரெண்டு இறந்திருந்தாலும் சொர்க்கம் பாக்கியசாலி, மூன்று இறந்திருந்தாலும் சொர்க்கம் பாக்கியசாலி, ஒன்றுமே ஒருவருக்கு இறக்கவில்லை. அவர்களால் வந்ததை பார்க்கிற பொழுது அல்லாஹுத்தால அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு இவ்வளவு பெரிய நற்பயன்களை தந்திருக்கிறான், அதற்காக வேண்டிய அவர்களை அல்லாஹுத்தால சூடி செய்திருக்கிறார் என்று எண்ணத்து வந்திருந்தது. மூன்றாவதாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளார் ஹப்சா, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளார் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே ஒரு நண்பருக்கு குனைத் இப்னு உதாபா என்பவருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அவர் உஹத் களத்திலே கொல்லப்பட்டு விட்டார். ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய மகளார் ஹப்சா, ஹப்சாவுடைய கணவனார் உஹத் களத்திலே கொல்லப்பட்டு விட்டார். இந்த நேரத்தில் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்பவும் கவலையோடு இருக்கிறார்கள். வயசு 20 தான், ஹப்சாவுக்கு வயசு 20 தான், ஆனா கணவர் இறந்துட்டார். இப்படி ஒரு துக்கத்தில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்கனவே ஒரு எண்ணம், இரண்டு நண்பர்கள் சமமாக நம்மோடு பழகிறார்கள், இரண்டு நண்பர்கள் சமமாக பழகிறார்கள், அதிலே ஒருவருடைய மகளை நாம் மனம் முடித்துக் கொண்டு விட்டோம், எனவே அடுத்தவரும் நம்மை பற்றி என்ன எண்ணுவார், இவர்களுக்கு நெருக்கமான சம்பந்தம் வந்து விட்டது, நமக்கு அப்படி சம்பந்தம் இல்லை என்று எண்ணுவாரோ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே இந்த துக்க சம்பவம் நடந்துவிட்டது. உடனே ஹஜ்ரத் உமர் அவர்கள் அதே ஃபீலிங்லேயே சுத்தி வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த சிறந்த இஸ்லாமிய வீரராக இருந்தும் கூட சிந்தனை புறாமே மக 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 சில பேருக்கு குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி வந்தால் அப்படி அவர்கள் அதிலே டென்ஷன் ஆயிடுவாங்க. அதே மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க, அவர்களால் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே சற்று தாமதப்படுகிறது. உமர் இல்லாத்தனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே ஃபீலிங் சுத்திட்டு வர்றாங்க. சுத்திக்கிட்டு வந்தவங்க அபூபக்கர் இல்லாட்டத்துல போய், அபூபக்கரே என் மகளை கட்டிக்கங்களா ரெண்டாவதா? அபூபக்கர் இல்லாத்தனுக்கு அவர்கள் ஒரு பதிலும் சொல்லவில்லை. கட்ட மாட்டேன் என்று சொல்லணும் அல்லது கட்டுறேன்னு சொல்லணும், ஒண்ணுமே பதில் சொல்லலன்னு அவங்களுக்கு ரொம்ப கவலை. அதையடுத்து ஹசரத் உஸ்மான் இடத்துல போய், உஸ்மானே நீங்க அப்பொழுது ரசூல்லாவுடைய மகளா ருக்கையா ஒப்பாத்தான நேரம், பெருமானாருடைய மகள் ருக்கையாவையும் கல்யாணித்திருந்த உஸ்மான் இல்லாத்தனும் பெருமானாருடைய மகளார் ஒப்பாத்தான நேரம், நீங்க இரண்டாவதா என் மகளை கட்டிக்கேன்னு சொன்னோடனே உஸ்மான் இல்லாத்தனும் எனக்கு தேவையில்லை என்று மறுத்து சொல்லிவிட்டார். இதனால் ரொம்பவும் சினமடைந்த கவலை அடைந்த ஹசரத் உமர் இல்லாத்தனும் நரிகள் நாயின் சல்லா அலுவலகத்துல வந்து, யாரா என் மக எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது, அந்த புள்ள சின்னஞ்சிருக்கு, மாப்பிள்ள இறந்துட்டாரு, வேற யாரும் மனம் முடித்து கொடுக்கலான்னு நினைச்சேன், அபூபக்கத்தை போய் கேட்டாங்க அதிலே சொல்ல மாட்டேங்காரு, உஸ்மான் இல்லாவது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு, நீங்க எப்படியா சமாதானம் வேண்டிய ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு மனம் முடித்து வையுங்க யாரா சொல்லலா, இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை தான் நான் பொருத்தமா கருதுகிறேன் என்று வந்து கேட்கிறார். பெருமானார் சல்லா அலைய செல்லம் அவர் நினைத்தினார்கள், கவலைப்படாதீங்க, உங்க மகளுக்கு நல்ல மாப்பிள்ள கிடப்பான் கிடைப்பார்கள், உங்களுடைய மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பார்கள், அதே நேரத்தில் உஸ்மானுக்கும் நல்ல பெண்ணு கிடைக்கும், உஸ்மான் இல்லாவுக்கு நல்ல பெண்ணு கிடைக்கும், உங்க மகளை விட சிறந்த பெண்ணு கிடைக்கும், உஸ்மான் இல்லாவுக்கு உங்க மகளை விட சிறந்த பெண்ணு கிடைக்கும், உங்க மகளுக்கு உஸ்மானை விட சிறந்த மாப்பிள்ளை கிடைக்கும். அதுக்கு நாயன் சலபார் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிச்சு, செய்தி புரிந்து கொண்டது, உமர் இல்லாவுக்கு புரிந்து கொண்டது பெருமானார் என்ன விரும்புகிறார்கள் என்று. உடனே அபூபக்கர் இல்லாத போய் இந்த மாதிரி ரசூலுல்லா சொன்னாங்க, அபூபக்கர் சொன்னாங்க நான் ஏன் பதில் சொல்லணும் என் மீது கோபித்தீர்களே, காரணம் நபிகள் நாயின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உங்களுடைய மகள் மீது ஒரு எண்ணம் இருந்தது, என்றால் அபூபக்கருடைய மகளை மனமுடித்து விட்டோம், எனவே இவர் சற்று பின்தங்கியவராக இருக்கிறார், எனவே இவருடைய மகளையும் மனமுடித்து விட்டால் ரெண்டோருக்கு மத்தியில் சமமாக இருக்கும், இல்லையானால் ஒருவரை விட ஒருவருக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் என்று பெருமானார் ஏற்கனவே அபிப்பிராயப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால் தான் நான் ஆமாம் என்றும் சொல்லவில்லை, முடியாது என்றும் சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் ஹப்சார் இல்லாமல் மனமுடிக்க வேண்டியது, அந்த ஈக்குவல் நண்பர்களை சமப்படுத்த வேண்டிய நிலை, நண்பரில் ஒருவரை தேர்ந்தெடுத்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்படுத்தினால் அது பெரிய விவகாரமாக வந்துவிடும், எனவே இருவரையும் சம அமைப்பில் அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஹப்சார் இல்லாவை மனமுடித்தார்கள் என்றால், ஹப்சார் இல்லாத்திறன் அவர்கள் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியையாக அவர்கள் இருந்திருக்கிறார். ஹப்சார் இல்லாத்திறனும் எழுத்து பயிற்சி கற்றுக் குர்ஆனை பல பேருக்கு ஓதி கொடுத்து எழுத்து பயிற்சி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஷிஃபா பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூதாபுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பெருமானார் சொன்னார்கள் ஹப்சா இந்த பொண்ணுக்கு எழுத்து படிச்சு கொடுத்த மாதிரி இந்த பெண்ணுக்கு மந்திரி பதிவு கற்றுக்கொடேன் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அபூதாபுல பதிவு செய்யப்பட்ட எழுத்து பயிற்சி கொடுத்ததை போன்றே கட்டிகளுக்கு ஓதிவிடக்கூடிய அந்தரையும் கற்றுக்கொடு என்று பெருமானார் சொன்னதை பார்க்கிற பொழுது ஹப்சார் இல்லாத்திறன் அவர்கள் பேராசிரியாக எழுத்து பயிற்சி கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் குர்ஆன் பிரதி முதல் முதலாக ஏற்றப்பட்ட பொழுது, ஒன்று சேர்க்கப்பட்ட பொழுது, முதல் பிரதி ஒன்று சேர்க்கப்பட்ட பொழுது அதை ஹப்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் தான் அபூபக்கர் இல்லாத்திறன் அவர்கள் ஒப்படைத்து வைத்திருந்தார். ஹப்சார் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் தான் குர்ஆனுடைய முதல் பிரதி கொடுக்கப்பட்டது. ஆண்கள் எத்தனை பேர்கள் இருந்தார்கள், ஆனால் நம்பி கொடுக்கப்பட்டது ஹப்சார் இல்லாத்திறன் தானே இருந்தது, ஏனென்றால் அவர் எழுத்து பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கிற காரணத்தினால் மற்றவர்களுக்கு குர்ஆனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பதற்காக குர்ஆன் அவரிடத்தில் இருந்தது. அவரிடத்தில் இருந்துதான் பல பிரதிகள் பின்னால் எடுக்கப்பட்டு உலகமெங்கும் அது விநியோகிக்கப்பட்டது என்பதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹப்சார் ரலியல்லாஹு அன்ஹுடைய திருமணம், அவர்களும் உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹு என்ற முறையிலே அவர்கள் போற்றப்பட்டு அவருடைய திருமணமும் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் நடைபெற்றிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவதாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, அதை அடுத்து சவுதா ரலியல்லாஹு, ஆயிஷா ரலியல்லாஹு, அதை அடுத்து ஹப்சா ரலியல்லாஹு, நாலாவதாக நாலாவது மனைவியாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு இவர் ஒரு பெரிய தியாகி, மிகப்பெரிய தியாகி. அவர்கள் ஏற்கனவே அப்துல்லாஹி இப்னு அப்துல் அசத் என்ற ஒரு நண்பரை திருமணம் முடித்திருந்தார். திருமணம் முடித்து ரெண்டு பேரும் ஊர்ல கடுமையான தொல்லை, தொல்லை தாங்காம அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. ஹிஜ்ரத்துக்கு போய் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது எப்படியோ செய்தி கேள்விப்படுறாங்க, இஸ்லாம் கொஞ்சம் ஓரளவு மக்காவில் பரவி வருது, எனவே தொல்லைகள் குறைஞ்சி போச்சு, இஸ்லாம் பரவி வருது, தொல்லைகள் குறைஞ்சி போச்சு என்று கேள்விப்பட்டு அவங்க ரெண்டும் திரும்பவும் மக்காவுக்கு வந்தாங்க. ஆனா மக்காவுக்கு வந்தா முன்னால் இருந்த அடியை விட கடுமையான அடி. அடி என்றால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் நீ ஏன் இஸ்லாத்துக்கு போன, இஸ்லாத்தை விடு, இல்லாட்டி தொலைச்சு போடுவேன், அடிச்சு போடுறேன்னு சொல்லி இந்த தொல்லை கொடுக்கறது. ஏதோ குறைஞ்சி போச்சு நினைச்சாங்க, வந்து பார்த்தா கடுமையான தொல்லையாயிடுச்சு. கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுவாக நீங்க மதினாவிற்கு போயிருங்கன்னு ஜாடை காட்டினார்கள், ஹிஜ்ரத் மதினாவிற்கு போக சொன்னார்கள். உடனே இருவரும் ஒரு நாள் இரவு மதினாவுக்கு போறதுக்கு திட்டம் போட்டுட்டாங்க. திட்டம் போட்டு ஒரு இடத்துல குதிரையில அவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது, கையில தலமா என்ற ஒரு குழந்தையும் வைத்துக் கொண்டு அவர்கள் போறதுக்கான புறப்பட்டு இருக்கும் பொழுது எப்படியோ செய்திலிருந்து ரெண்டு குடும்பத்துக்காரங்களும் வந்துட்டாங்க. ரெண்டு குடும்பத்துக்காரங்களும் வந்து ரெண்டு பேரையும் அடி அடி அடிச்சு போகக்கூடாது, மதினா போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே அபு சலமா அவர் எப்படியோ மெதுவா தப்பிச்சுட்டு ஓடிட்டார். அபு சலமா எப்படியோ குதிரையை வெட்டிட்டு ஓடிட்டார். உம்மு சலமா மட்டும் இருக்கிறாங்க, இவங்க குடும்பத்துக்காரங்க அவற்றை புள்ள இருக்குது, ரெண்டு தகப்பனார் வீட்டுக்காரங்களும் தாய் வீட்டுக்காரங்களும் பிள்ளையை பிடிச்சி இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் பிள்ளையை ஏண்ட தந்திரி ஏண்ட தந்திரி இருக்கிறதுல அந்த பிள்ளையினுடைய ரெண்டு கைகளும் தனியாக பிரிந்து போயிட்டார். கொஞ்சமே இறக்கம் இல்லாத அந்த பாவிகள் குழந்தைகளுடைய ரெண்டு கையும் ரெண்டு பேர் பிடிச்சு இழுக்க அது ரெண்டும் ரெண்டு பக்கத்தில் பிரிந்து போய்விட்டது. குழந்தை இரண்டு கை பிரிந்த நிலையில உம்மு சலமா இடத்துல இருக்கிறது. அதன் பிறகு கணவனார் போய்விட்டார், இவர்களால் போக முடியவில்லை. ஒரு வருஷம் அந்த இடத்தில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார். தன்னுடைய கணவனாரை பிரிந்த இடத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பது. ஒரு வருஷமா வீட்டில் யார் கூப்பிட்டால் வருவதில்லை, அழுது கொண்டே இருப்பார்கள். யாராவது இறக்கப்பட்டு கொஞ்சம் சோத்தையோ அல்லது தண்ணீரையோ தீட்டி விட்டு வருவார்கள். ஆனால் ஒரு வருடமாக அந்த இடத்திலே படுப்பது, அங்கே எழுந்திருப்பது, அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு வருஷமாயிருக்கும். அதுக்கு பிறகு குடும்பத்துக்காரங்களுக்கு இறக்கம் வந்து சரி பைத்திய குழி பைத்தியம் ஆயிட்டா, சரி போய் தொலைகிறா, இனிமே எக்கேடு கிட்டா என்ன என்பதாக சொல்லி விடுகிறார்கள். நொண்டியான ஒரு குழந்தையும் கையில் எடுத்துக்கொண்டு நான் மதினாவிற்கு போகிறேன் என்று நடந்து புறப்படுகிறார்கள். மதினாவிற்கு நடந்து புறப்படுகிறார்கள். புறப்பட்டு இப்பொழுது மஸ்ஜித் ஆயிஷா இருக்கின்ற அந்த தன்ஹீம் என்ற இடத்திற்கு வருகிறார்கள். தன்ஹீம் என்ற இடத்திற்கு வந்த பொழுது படுத்து கிடக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த இடத்திலே உஸ்மான் இப்னு தல்ஹா அல்ஹஜபி என்ற ஒருவர் இஸ்லாத்தை ஏற்காதவர் அவர் வருகிறார். வந்து கேட்டார், எங்கம்மா போற, நான் மதினாவுக்கு போறேன். மதினாவுக்கு ஒட்டகத்தில் போனாலேயே பல நாள் ஆகும், நீ என்னமா தனியா நடந்து போறங்கிற, எப்படி உன்னால போக முடியும், வழியே யாருக்கும் தெரியாது, கரடுமுரடான வழி, ஆண் துணையும் இல்ல, எப்படி போக முடியும், சாப்பாட்டுக்கு ஏதாவது வச்சுட்டியா, ஒன்றுமே இல்லை, நான் போயிருவேன், ரசூல்ட்டு நான் போயிருவேன், ரசூல்ட்டு நான் போயிருவேன், என்னமா சொல்ற, கொஞ்சமா அது யோசித்து சொல்லு, உன்னால போக முடியாது, தனிமையில் எப்படி போக முடியும், துணையும் இல்ல, வாகனமும் இல்ல, சாப்பாட்டுக்கு வழியும் இல்ல, எப்படி போக முடியும். அவர் ஒரு ஹிந்து தான், அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் தான், இருந்தாலும் கழிவு இறக்கம் ஏற்படுகிறது. கேட்டார், நான் போயிருவேன், ஏற சொல்க போயிருவேன், ஏற சொல்க போயிருவேன்னு சொல்றாங்க. கடைசியில் அவருக்கே இறக்கம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் தான், அவருக்கே இறக்கம். அந்த அம்மா நடந்து நடந்து தண்ணி மறைக்கத்தான் வந்திருக்கிறாங்க. இறக்கம் வந்து சொன்னார், சரி நான் ஒன்னு ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு நான் விட்டுறேன், ஆனா நான் ஊருக்குள்ள வர முடியாது, என்னை பட்ட வெட்டி போடுவாங்க, என்னை எதிரி, அதனால நான் மக்கள் இருக்கிற பகுதி வரைக்கும் உன்னை நான் கொண்டு வந்து விட்டுட்டு வந்துடுறேன் வா பிள்ளை என்று அவனே இறக்கப்பட்டு அந்த நொண்டி பிள்ளையும் எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தில் ஏற்றி அங்கே மக்கள் தெரிகிறார் பார் என்று அதுவரை கொண்டு விட்டு விட்டு வந்தார். அதன் பிறகு அவர் தன்னுடைய கணவனாரோடு சேர்ந்து போய் சேர்ந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு மிகவும் மதிப்பளித்திருந்தார்கள். காரணம், அந்த பெண் சரியான புத்திசாலி. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலியோ அதை போன்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மிக பெரிய அறிவாள். பெருமானாரிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுதே விசேஷமான கேள்விகளை தான் கேட்பார்கள். ஒரு சமயத்துல வந்து கேட்கிறாங்க, எங்க பார்த்தாலும் அல்லாஹு தஆலா ஆம்பளையத்தனை சொல்றான், பெண்களை பத்தி சொல்ல காணமே, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே தொழுங்கோ, ஈமான் கொண்டவர்களே நோந்துருங்கோ, ஈமான் கொண்டே ஹஜ் பண்ணுங்க, இப்படித்தனை சொல்றான், எங்கேயாவது பெண்களேன்னு சொல்லவில்லையே. இவர்கள் கேள்வி கேட்ட உடனே அல்லாஹு தஆலா ஒரு அசன் ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கிறான், 33-35 இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸாலிஹீன வஸாலிஹாத்தி வஸாதிகீன வஸாதிகாத்தி. அதாவது ஆண்பால் பெண்பால், ஆண்பால் பெண்பாலாவே நீட்டமா சொல்றான். இந்த ஆயத்தை இறங்க உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய பதிலுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டாமா ஆயத்தை இறக்கிட்டார். ஆனா நீ கேட்கிற மாதிரி இருந்தா குர்ஆன் 60 ஜுஸ்வா போயிடும், குர்ஆன் 30 ஜுஸ்வா இருக்காது. ஒவ்வொன்றிலையும் ஆண்பால் பண்பால் ஆண்பால் பண்பால் ஒரு வசனத்தை அல்லாஹ் டேபிளுக்கு எடுத்தினான். அந்த ஆயத்தை நீங்க எடுத்து பாருங்க, 33-35 வசனம். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும். இன்னல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும். சாதிகீன வல் சாதிகாத், உண்மை சொல்லக்கூடிய ஆண்களும் உண்மை சொல்லக்கூடிய பெண்களும். அவர்கள் கேட்ட கேள்விக்காக நீ ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி பெருமானார் மூலமாக பதில் சொல்ல சொன்னான். ஆண் பெண் என்று பிரித்தால் நிச்சயமாக 60 ஜுஸ்வாக போயிருந்திருக்கும். எனவே தான் அல்லாஹ் தஆலா திருப்பி சொல்றான் என்று அந்த பதில் சொன்ன முறையில பார்க்கிற பொழுது அந்த காலத்தில் வேகமாக கேள்வி கேட்டவர் ஒரு நாள் பெருமானாரிடம் வந்து கேள்வி கேட்கிறார்கள், யார சொல்லல்லா குழந்தைகள் சில சமயத்தில் தாயினுடைய சாயல்ல இருக்கிறது, சில சமயத்தில் தந்தையுடைய சாயல்ல இருக்கிறது, காரணம் என்ன? தாயுடைய சாயல் சின்னம்மா பெரியம்மா இந்த சாயல்ல இருக்கு, தந்தையுடைய சாயல் மாமாமார்கள் இந்த சாயல்ல இருக்கிற காரணம் என்ன என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய விந்தும் சரி சமமாக மோதுகின்றன, மோதுகிற பொழுது ஏதாவது ஒரு விந்து தான் உள்ளே இருக்கிறது, எந்த விதத்தில் ஆணுடைய விந்தும் உள்ளே செல்லலாம் பெண்ணுடைய விந்தும் உள்ளே செல்லலாம், எது உள்ளே செல்கிறதோ அதை போன்று உருவம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி விவேகமான கேள்விகளும் விவேகமான பதிலும் சொல்லுகிற காரணத்தினால் பெருமானாருக்கு அவர்கள் மீது ஒரு பிரியம் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே அபூ ஸலமா வஃபாத்தாகி விடுகிறார், அவர்களுடைய கணவனார் வஃபாத்தாகி விடுகிறார். வஃபாத்தாகும் பொழுது அவர் ஒரு ஹதீஸை ரெண்டு நாளைக்கு முன்னால் அவர் தற்காப்பு யுத்தத்துக்கு போனார், கொஞ்சம் காயம் ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் கடுமையான காயம். எனவே அவர் ரெண்டு நாளைக்கு முன்னால் உம்மு ஸலமா இடத்துல வந்து சொல்கிறார், உம்மு ஸலமா ரசூலுல்லா ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டா இன்னார் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லியிருக்கேன், சொல்லிட்டா அந்த இழப்பை அல்லாஹ் ஈடு செய்வான், ஏதாவது ஒரு காணா போச்சுன்னா இன்னார் இல்லாஹி சொல்லுங்கண்ணா, எப்படியாவது அதுக்கு மாதிரி ஒரு செல்வத்தை அல்லாஹ் நமக்கு தந்துருவான். இது பெருமானார் சொன்னார்கள் என்ற செய்தியை என்கிட்ட வந்து சொன்னாங்க கணவனார். சொன்ன உடனே ஏன் இதை போய் இந்த நேரத்தில் சொல்றாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் வஃபாத்தான பொழுதுதான் புரிந்தது, தான் வஃபாத்தாகுவது முன்பே யூகித்திருக்கிறார். எனவே சொன்னார், உம்மு ஸலமா நான் வஃபாத்தாயிட்டு நீ கவலைப்படாத, இன்னார் இல்லாத இன்னாரைய ரோஜில் சொல்லிரு, அதை விட சிறந்தது அல்லா தருவான்னு சொல்லி இருக்கிறாரு என்று புரிந்து கொண்டேன். புரிந்து கொண்டு நான் மனசுக்குள்ள சொல்லிட்டேன், அதெல்லாம் ரைட்டு தான், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் மறுக்கல, ஆனா இன்னார் இல்லா சொன்னா சிறந்தது கிடைக்குங்கிறது மட்டும் என் விஷயத்துல போய் என் விஷயத்துல போய், ஏன்னா என் கணவனை விட உயர்ந்த மனிதன் உலகத்தில் யாருமே கிடையாது, நாங்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறோம், எங்களுக்கு இடையில் அவ்வளவு அன்பு அவ்வளவு பாசம், என் கணவனை விட உயர்ந்த கணவன் யாரும் கிடையாது, எனவே சிறந்தது கிடைக்கும் இன்னால் இல்லா சொன்னால் என்ற செய்தி என் விஷயத்தில் போய், பெருமானாரை நான் சந்தேகிக்கவில்லை, பெருமானாருடைய சொல்லை நான் சந்தேகிக்கவில்லை, ஆனா இன்னால் இல்லா சொன்னால் சிறந்தது கிடைக்கும் என்று சொன்னார்களே, என் கணவனை விட சிறந்தவன் யார் இருக்கிறார், கிடையவே கிடையாது. திருமணம் என்றால் அப்படி அல்லவா இருக்க வேணும், திருமணம் என்றால் அப்படி அல்லவா இருக்கணும், மனைவிக்கு தன் கணவனை விட சிறந்தவன் உலகத்தில் யாருமே கிடையாது, அந்த கணவனுக்கு என் மனைவி விட சிறந்தவன் யாரும் கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டால் ஒரு மிக சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். உம்மு ஸலமா அப்படி வாழ்ந்திருக்கின்ற காரணத்தினால் என்னை விட சிறந்தவன் கிடையாது, என் கணவனை விட சிறந்தவன் கிடையாது, எனவே ஹதீஸ் என் விஷயத்தில் பொய் என்று சொல்கிறார். இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் திடீரென்று பெருமானார் வந்து கதவை தட்டுகிறார், உம்மு ஸலமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வந்த உடனே என்ன யார சொல்லா தாங்கள் வருக ரொம்ப சந்தோஷம் வந்து உட்காருங்கன்னு சொன்ன உடனே, உன்னை நான் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறேன், தூக்கி போட்டது உம்மு ஸலமாவுக்கு தூக்கி போட்டுச்சு, ஏன்னா என் கணவனை விட சிறந்தவன் கிடையாது என்று சொன்னது மற்ற மனிதர்களோடு இணைத்துட்டான், பெருமானார் என்ன நினைச்சு பார்க்கவே இல்லை, ஏன்னா அந்த சூரியன் நமக்கு எங்க கிடைக்க போகுது, அந்த பெருமான் நமக்கு எங்க இணைக்க போறான், அவங்களோட நான் நினைச்சு பார்க்கல மற்றவர்களோட இணைச்சு பார்த்தான், ஆனா அந்த வெள்ளனே வந்து நான் என்ன கல்யாணம் இருக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே உம்மு ஸலமா சொல்றாங்க, யார சொல்லல என்ன கல்யாணம் முடிச்சு என்ன சுகத்தை காண போறீங்க, எனக்கு கிழவி ஆயிட்டேன், நான் கிழவி ஆயிட்டேன், அதிகளை பார்க்கிறோம் கிழவி ஆயிட்டேன் சொல்லலா இருந்தாங்க, ஏமா நான் மட்டும் என்ன குமரனா, நான் மட்டும் என்ன குமரனா என்றாங்க, இல்ல யார சொல்ல அதுக்கு நான் சொல்லல, எனக்கு புள்ளகுட்டி அதிகம், ஏமா எனக்கு புள்ளகுட்டி இல்லையா, என் புள்ளகுட்டியில நான் வளர்க்கும்போது உன் புள்ளகுட்டியில வளர்த்துக் கொள்ள மாட்டேனா, இல்ல யார சொல்ல அதுக்கு சொல்லல, எனக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி முன்கோபம், என் மாப்பிள்ள அதுக்கு நான் ஈடு கொடுத்தா கோபத்தை ஆயிட்டாரு முன்கோபம் ஜாஸ்தி, அந்த மாதிரி முன்கோபத்துல உங்கள்கிட்ட நான் முன் வந்துட்டா உங்களை எடுத்தறிஞ்சு நான் பேசிட்டா உடனே அல்லவா அல்லவா என் மீது கோபப்பட்டுருவான், உங்கள்கிட்ட அப்படி முன்கோபமாக நான் பேசிவிட்டால் அல்லாஹ் அல்லவா கோபப்பட்டுருவான், அதுக்கு பயந்துதான் யாரத்துலா நான் கல்யாணம் முடிக்க தயங்குகிறேன். இப்ப சொன்ன பாரு, இதுதான் உண்மையான காரணம். நீ கோபக்காரங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நீ பிந்துங்கிற ஒத்துக்கொள்றேன். நான் அல்லாட்ட துவா செய்வனா, அல்லா உன் கோபத்தை போக்கிடுவானா, கல்யாணம் ஒத்துக்கொள்வியா என்று கேட்டான். அல்லாட்ட நான் துவா செய்யறேன், அல்லாஹால உன் கோபத்தை போக்கிடுவான், சம்மதமா என்று கேட்ட பொழுது சம்மதிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், இன்னாரில்லா, என் விஷயத்திலும் உண்மையாக ஆகிவிட்டேன், என் விஷயத்தில் பொய் என்று நான் நினைத்தேன், ஆனால் உண்மையாகிவிட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள். செய்தி பார்க்கிற பொழுது இவ்வளவு வலி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமாவை ஏன் திருமணம் முடித்தார்கள் என்றால், அங்குதான் நாம் பார்க்கிறோம் கல்வியின் மற்றொரு கிளை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்றால் இன்னொரு செயலை உம்மு ஸலமா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் ஏராளம் இருக்கிறது. இன்று உம்மு ஸலமா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸை 8 வால்யூம்கள் இணைக்கலாம் என்று இப்னுல் கய்யூம் என்று பேராசிரியர் சொல்கிறார். 8 வால்யூம்கள் உம்மு ஸலமா மட்டும் பெருமானாரிடத்தில் அறிந்து தந்த தகவல். இப்படி ஒரு 8 வால்யூமுடைய ஹதீஸ்கள் வரவேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமாவை திருமணம் முடித்தார்கள் என்று பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சந்தித்து பார்த்தீர்களே ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திருமணங்களும் எவ்வளவு உயரிய நோக்கில் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு பெரிய அதிசயமான செய்தி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த பெண்களோடு குடும்பம் நடத்தினார்கள்? ஏன்னா மனுஷனுடைய பழக்கம் என்ன தெரியுமா? எப்படி பழகிறானோ அப்படித்தான் வீட்டுல போய் இவன் நடப்பான், எப்படி பழகிறானோ அதே மாதிரிதான் ஒரு வீட்டுல நடப்பான். எப்படி உதாரணத்துக்கு நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜாக இருக்கிறவர் அல்லது ஒரு பெரிய முதலாளி, ஒரு பெரிய தொழிலாளர் முதலாளியா இருக்கிறார், அவர் வீட்டுக்கு போனா அவர் மனைவிட்டு எப்படி இருப்பார் தெரியுமா? என்னங்க ஏதாவது பேசி சொல்லுங்களேன், அவரா அத அதுல போடு, அவன் வந்தாடா அவனை சாப்பாட்டை கொடுத்தாருப்பு, ஆணையிடுவதற்கு தான் இருந்தார். ஏன்னா அவர் ஆணையிட்டு ஆணையிட்டு பழக்க யாரும் தான் கோச்சுக்கிறாருங்க. இயற்கை சுபாவம், வெளியில என்ன பழகிறோமோ அதுதான் வரும். வீட்டுக்குள்ள வந்து நின்று ஆணையிடுவதற்கு தான் இருப்பார். அது மட்டுமல்லாமல் அதை அதிலே போடு, இதே பணத்தை இங்க போடு வேஷை என்று சொல்லிவிட்டு வெளியாகிடுவார். அவருடைய மனைவியில் அவருடைய உணவு உறவு அப்படித்தான் இருக்கும். பழகிய தோஷம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வக்கீலாக இருந்தார், என்னங்க உங்க அண்ணன் வந்திருப்பனாரு, அப்படியா, ரொம்ப நல்லது, தனியா வந்தாரா யாரும் கூட வந்தாங்களா? இல்ல கூட ஆள் வந்துச்சு. சைக்கிள்ல வந்தாரா கார்ல வந்தாரா? இல்ல கார்ல வந்தாரு. எவ்வளவு நேரம் இருந்தாரு? என்ன சொன்னாரு? திரும்பி வர்றேன்னு சொன்னாரா? உங்கள்கிட்ட வாக்குப்பட்டு அவர் தலையெடுத்து வக்கீலுடைய குடும்பம், அந்த வக்கீல் என்ற நிலையில் தோரணையில் தான் அவருடைய ஒவ்வொரு செய்திகளும் இருக்கும். எண்ணி பாருங்க, எங்களை மாதிரி பேச்சாளர்கள், ப்ரொஃபஸர்கள், லெக்சரர்களா இருந்தா வீட்டுக்கு போனோடனே இங்க நிலைமை என்ன தெரியுமா? திவி, இந்த 1947ல ஒரு நிலை நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்களா? 1947ல ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னா ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆக ஒரே செய்திகள் அங்க பரிமாறுறதிலே போரடிச்சு போகக்கூடியவர்களாக தான் பெண்கள் இருப்பார். சாதாரண கடைக்காரரா இருந்தா வீட்டுக்கு போனே, ஏமா பருப்பு அந்த கடையில வாங்க சொன்னேன், வாங்கினியா? வாங்கினேன். பழைய பில்ல பாத்தியா? அதை விட இது சௌரியமா இருக்குல்ல, இவன் வந்து விலையை கூட்டி சொல்றான், அதனால தான் நான் இந்த கடையில வாங்க சொன்னேன், இனிமே நீ பருப்பு இவங்க கடையில தான் வாங்கினான். அவன் அழுத்து கொள்வான். ஏழையாக இருந்தான்னு வைக்கிறீங்க, இங்க இருந்து போவான் உட்காந்துட்டான், ஆள்கிட்ட போனேன் அவரு ஒண்ணு நினைச்சாரு, இந்த ஆள்கிட்ட போனேன் இவரும் ஒண்ணு நினைச்சாரு, உற வகப்பத்தான் என்ன சிறுக்குனே தெரியலையே, போவான் உடனே தரலாம். என்னைக்குதான் நீங்க அழுத்துக்கிற மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு அழுத்துக்கிற போறீங்க என்பதாக அவர்கள் சொல்வார். மனிதனுடைய இயற்கை அந்த குணம் தான் அங்கே பிரதிபலிக்கும். உதாரணத்துக்கு நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் நிலைமை இப்படித்தான். அப்படி இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குடும்பத்தோடு வாழ்ந்தார்கள்? ஏன்னா ரசூலுல்லா தான் உடனே அங்கிருந்து பதில் வரும். ரசூலுல்லா பதில் சொல்ல மாட்டா, எங்கிருந்து பதில் வரும்? அரசிலிருந்து பதில் வரும். அவ்வளவு பயங்கர ஒரு வலி இல்லாட்ட கூட கொஞ்சம் உதாரணமா சும்மா பேசி சொல்றேன், எங்கட கூட பேசுறதுக்கு யோசிச்சாங்க, பேசுறதுக்கே பக்கத்துல வர மாட்டாங்க, நம்மளே அப்படி இருந்த ஒரு வலி இல்லாட்ட பேசுறாண்டா, அது ரசூல் பேசுறாண்டா, அவ்வளவு பயங்கர தெரியுமா? நீ கூட இமாம் அவர்கள் ஓதி காட்டினார்கள், நம்முடைய கடை சித்தியாசத்தை தான் ஓதினா நினைக்கிறேன். மக்கள்லாம் சேர்ந்து, யூதர்கள்லாம் சேர்ந்து, முனாஃபிக்கள்லாம் சேர்ந்து ரசூல்லா பத்தி பேர் சொன்னாருன்னா, உதுனு 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 ரசூலுல்லாஹ் பேரு அது புனல், புனல் அப்படின்னு ஒரு பேர். என்னன்னா எதை சொன்னாலும் எல்லாரும் கேட்டுக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு புனல் ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க, எதை சொன்னாலும் கேட்டுக்கிறார், யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறார். அதனால எதையா சொல்லி தப்பிச்சுக்கலாம் புனல் பேர் வச்சுக்கிறாங்க. புனல் பேர் வச்ச உடனே அரசியல் என்ன வந்தது, உதுனு கயிர் இல்லக்கும், அவர் நல்லதை தான் கேட்பார், நீங்க சொன்ன உள்ள கொல்லாததை நிச்சயமாக அவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்று அல்லாஹ் ஒண்ணு சொன்னா போன உடனே அங்கிருந்து பதில் வருது. அப்படி உள்ளவங்களிடத்துல எப்படி அந்த மனைவியில் இருந்தார் என்று யோசிக்கிற பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வு நமக்கு தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோரணைகள் எந்த வகையும் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு சராசரி கணவனாகத்தான் வருவார். தன்னுடைய பந்தா, தன்னுடைய ரசூல், தன்னுடைய இது எதையுமே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். சர்வ சாதாரணமாகத்தான் அவர்கள் மனைவியோடு பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். வாழ்க்கையில் அவர்கள் அவ்வளவு ரம்யமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது நம்மளால எல்லாம் நிச்சயமா முடியாது. வாக்கப்பட்டா அவன் ஒரு சுகத்தையும் அனுபவிக்க மாட்டான். இந்த நிலையில், இந்த நிலையில் பெருமானார் தலைவாரிக்கும் அப்படி இல்லை. திருக்குறானில் ஒரு வரலாற்று அல்லாஹால அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டுவான். சூரத்து தஹ்ரீம் என்று பேரு, தஹ்ரீம் என்று பேரு. அந்த தஹ்ரீமுடைய வசனத்துல அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தபத்தகை மர்தா தஜ்வாஜி. நபியே, உங்க மனைவியினுடைய திருப்திக்காக வேண்டி தேன் ஹராமுன்னு ஏன் சொன்னீங்க? அல்லாஹ் கேட்கிறான், தேன் ஹராமுன்னு ஏன் சொன்னீங்க? லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, உங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கின ஒண்ணு ஏன் ஹராமுன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அது என்ன வரலாறு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவிகள் இருக்கிறார்கள். ஒரு மனைவி எப்பொழுதும் பெருமானாருக்கு தேன் கொடுப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து அடிக்கடி தேன் வர்றதுனால பெருமானாருக்கு அடிக்கடி தேன் கொடுப்பாங்க. தேன் கொடுக்கறது மற்றவர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுப்பை உண்டாக்குது. அந்த வீட்டுல மட்டும் தேன் குடிச்சிட்டு வர்றாங்க, அந்த வீட்டுல மட்டும் தேன் குடிச்சிட்டு வர்றாங்க. இதுக்கு ஒரு வழி பண்ணணும். தலைவி ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறமான அங்க அவங்க கூப்பிட்டாங்க, இதுக்கு ஒரு வழி பண்ணணும். என்ன செய்யலாம், நாளைக்கு அந்த பெண் வீட்டுக்கு போயிட்டு எங்க யார்கிட்ட வந்தாலும் சரி என்ன வாய் ஒரு நாறுதுன்னு மட்டும் சொல்லிருக்கேன், வாய் நாறுது. என்கிட்ட வந்தாலும் நான் சொல்லிடுறேன், உங்ககிட்ட வந்தாலும் நீங்க சொல்லிடு, எல்லாரும் சேர்ந்து பேசிட்டாங்க, வாய் நாறுது. அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா வாய் நாறுன்னு சொல்றேன். ரசூலுல்லா நாறுதுன்னு சொன்னா உடனே நினைச்சுவாங்க, அதை தவிர்த்துடுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினுடைய தூய்மையை அவர் ரொம்ப வேணுவார்கள். ஏண்டா உரையாடுவது அல்லாஹோடு, மலக்குகளோடு. எனவே ஒரு சின்ன நாற்றம் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக சும்மா சும்மா பல் திறக்குவா, ரெண்டு ரெக்கார்ட் சின்ன தொழில் கூட ஒரு பல் திறக்குவா, பருந்துல இருந்து சலாம் கொடுத்தா எடுத்து பல் திறக்குவா. பல் திறக்கிறதுல ரசூலுல்லா பர்ஃபெக்டா இருப்பாங்க. எனவே வாய் நாற்றம் இருந்தால் ரசூலுல்லா சாதாரணமாக சந்தித்துக் கொள்ள மாட்டார்கள், சகித்துக் கொள்ள மாட்டார்கள். எனவே வாய் நாறுன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிக்கு அவ இனிமே தேன் கொடுக்கட்டுமே பார்க்கலாம், இனிமே அவன் தேன் கொடுக்கட்டுமே பார்க்கலாம். வந்த உடனே எல்லாரும் வாய் நாறுன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே நடந்தது, எல்லாரும் வாய் நாறுன்னு சொன்னாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மேல சத்தியமா இன்னும் தேன் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் விட்டார். இது ஒரு வரலாறு. இந்த வரலாறு நீங்கள் படிக்கும்போது என்னைக்காவது உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சா, ரசூலுல்லாஹ் அவ்வளவு ஏமாளியவாக இருந்தாங்க, நாலு பேர் சேர்ந்து வாய்நாறன்னு சொன்னோடனே உண்மையிலேயே அது தப்பு தான், அது வாய் நரத்தன் செய்யும்டா அப்படியா ஏமாளியா இருந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் அவ்வளவு ஏமாளியா இல்லையா? உலகத்தினுடைய எல்லா செய்தியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு தேனில் வாட்டாக்கம் இல்லை, இந்த பெண்கள் தான் குரோதம் பண்ணுகிறார்கள் என்று முடிவெடுக்க தெரியலையா ரசூலுல்லாஹ்வுக்கு? சிந்தித்து பார்க்கிறீர்களா என்றால் அந்த வசனத்தை பார்க்கிற பொழுது இன்னும் அவ்வளவு ஏமாளியா என்ற சொல். நாலு பேரு நாறுன்னு சொன்ன உடனே நாற்றம் எடுத்து சத்தியம் பண்ணிருக்க, சத்தியம் பண்ணிட்டாங்க, குரான்ல எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் சத்தியம் பண்ணிட்டாங்க. இன்னி பார்த்தோமா என்று பார்க்கிற பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு இயல்புகள் தெரிகிறது. தன்னுடைய குடும்பத்திலே அவர்கள் எப்படி பவனி வந்திருக்கிறார்கள். தபூக் என்று ஒரு தற்காப்பு யுத்தம், அது உதாரணம் சொன்னால் பொருந்தும் என்று கருதுகிறேன். தபூக் என்று ஒரு தற்காப்பு யுத்தம், அந்த தற்காப்பு யுத்தத்துல அவங்க ஒட்டகம் ஒண்ணு காணாம போச்சு. ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க, என் ஒட்டகத்தை காணாம போய் தேடிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் தேடுறதுக்காண்டி அன்சாரிகள் போயிட்டாங்க. முனாபிக்கல்ல ரெண்டு பேர் பேசிக்கிறானுவ, என்னமோ பெரிய வானத்திலிருந்து செய்தி வருது, பூமியில செய்தி வருதுன்னு சொல்றாரு, ஒட்டகம் காணா போனது அது தெரியல, அது தேட ரெண்டு பேரா இருக்கிறாங்க. முனாபிக் இருந்துகிட்டே இருந்தா கூடவே அவங்க சந்தேகத்தை கிளப்புறாங்க, என்னமோ வானத்திலிருந்து செய்தி வருது, பூமியிலிருந்து செய்தி வருதுன்னு சொல்றாரு, ஆனா ஒட்டகம் காணா போனது தெரியல. இந்த செய்தி பெருமானார் காதுக்கு எப்படியோ எட்டி விட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க. யார் பேசிக் கொண்டார்களோ அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கிருந்து வடக்காக நேர ரெண்டு கல் தொலைவுக்கு போக, போனா அங்க என் ஒட்டகம் வந்து மூக்கணாங்கயிறு ஒரு முள்ளு மரத்துல மாட்டிக்கிட்டு திவிரிக்கிட்டு அது விடுவிக்க முடியாம இருக்குது, அதை விடுவிட்டு கூப்பிட்டு வாங்க. இங்கிருந்து வடக்காக ரெண்டு கல் மைல் தொலைவு செல்லுங்கள், அங்கே என்னுடைய ஒட்டகம் முள்ளு மரத்திலே சிக்கி இருக்கிறது, முள்ளை விடுவித்து எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். முனாஃபிக்கு ரெண்டும் போனா கரெக்டா ரெண்டு மைல்ல, கரெக்டா அளந்து பார்த்தா ரெண்டு மைல்ல அந்த ஒட்டகம் மூக்கணாங்கயிறு முள்ளுல மாட்டிக்கிட்டு நிக்க உடனே விடுவிச்சுட்டு வந்தாங்க. அப்ப ஏன் தேட அனுப்புனாரு இந்த ஆள், அப்ப ஏன் தேட ரெண்டு பேரும் அனுப்புனாரு, ரெண்டு மைல்ல மூக்கணாங்கயிறு மாட்டிக்கிட்டு ஒட்டகம் நிக்குது அதை கரெக்டா சொல்ல தெரிஞ்சாலும் ஏன் தேட அனுப்புனாரு, அவனுக்கு குழப்பமா போச்சு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சராசரி நண்பர்களோடு பழகிற பொழுது சராசரி ஒரு மனித நிலையில்தான் உருவார்கள், தனக்கு எல்லாம் தெரிந்தாலும் கூட அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா நண்பர்கள் தெரிஞ்சு போய்விடக் கூடாது, நண்பர்கள் ஒதுங்கி விடக் கூடாது, அவர்கள் நம்மளோடு இருக்க வேண்டுமே. ஆனால் அதே மனித ரீதியில்தான் அதற்கு உமர் ரலி அல்லாஹ் தஆலா அவர்கள் பெருமானார் வஃபாத்தான பொழுது அங்கே மர்தியா என்று சொல்லப்படுகின்ற தன் பழங்காலத்து நினைவையெல்லாம் முறையிடுகிற பொழுது அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், யார சொல்லல்லா எவ்வளவு உயர்ந்தமான நீங்க, எங்களோடு எப்படி சாதாரணமா பழகுனீங்க, சாதாரணமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஒண்ணுமே தெரியாத அப்பா மாதிரி எப்படி எங்களோடு உங்களால பழக முடிஞ்சது யார சொல்லல்லா என்று கேள்வி கேள்வி அழுவார். மிக உயர்ந்தமான ஆள், அப்படிப்பட்ட ஆள் எப்படி சாதாரண நிலைமையா பழக முடிஞ்சது, ஒரு வக்கீலா இருந்தாலே மற்ற மக்களிடம் பேச முடியாது, கார்ல ஒருவா டர்ரு, கார்ல ஒருவா டர்ரு, ஒரு டாக்டர் இருந்தா டர்ருன்னு ஒருவா டர்ருவார், சரண மக்கள் பேசுவாரா, பேச மாட்டார், பஸ்ல வருவாரா, வரமாட்டார், மக்கள் இருக்கிற பள்ளியாசுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து இருக்க மாட்டார், அந்த அந்த அது ஒரு பழக்கம். அப்படி இருக்க நேரையில நாங்கள் எங்களோடு இவ்வளவு சாதாரணமா எப்படி பழகுனீங்கன்னு கேட்பாங்க. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தன்மை. அப்படித்தான் அவருடைய துணைவர்களுக்கு அவர் முன் வந்திருக்கிறார்கள். கேன் குடித்ததாக புத்துப்புள்ளியாக எல்லாரும் ஆக்கின பொழுது தனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரியே பாவனை செய்கிறார். பெண் மனைவிகள் என்ன தப்பு, எல்லாரும் சேர்ந்து அவர்களை பைத்தியமாக்க வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது ஆமா பைத்திய மாதிரியே அவர்கள் நடித்துக் கொள்கிறார்கள். இது அல்லாஹ் கூட எத்தனை வச்சுதான் சொல்றான், யா யுன் நபியூ நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கணும் நீங்க ஏன் ஹராம் ஆக்குனீங்க, தபுத்ததி மரதாசாதி உங்க மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அது சொல்றான்டா. மனைவிமார்கள் போச்சுக்க கூடாது, மனைவிமார்கள் நம்மை வந்து ஒரு அப்பாற்பட்டவன் ஒரு பெரிய ஆளுன்னு கவனிச்சிடக்கூடாது, சாதாரணமாக நினைச்சு கொள்ளணும், அவங்க திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க காரியத்தை பண்ணீங்கிறது அல்ல விவகாரம். இங்க நாம் இங்கே என்ன பார்த்தோம்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்றால் அந்த பந்த அனைத்தையும் விட்டுவிட்டு சராசரி மனிதனாக அங்கே நடந்த விவகாரங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஏராளமான ஹதீஸ்கள். ஒரு சமயத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் இடத்துல சொல்கிறார்கள், யார சொல்லல்லா உங்க ஷைத்தானை கட்டி போடுங்க. பெருமானாரை பற்றி அப்படி ஒரு கேள்வி கேட்கணுமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட முடிய உயர்ந்த ரசூல் ஒன்று சொன்ன உடனே அரிச்சானும் என்று பகிர்ந்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தை இங்கு வழியாக இருக்குமா, யார சொல்லா உங்கள் ஷைத்தான் கட்டி போடும். அதீத்துல வருகிறது சல்லந்தாருக்கு திருப்பிட்டே சொன்னாங்க, ஏமா உனக்கு தெரியாதா ஏன் ஷைத்தான் இஸ்லாமாயிட்டான், சிரிச்சுட்டே சொன்னாங்க ஏன் ஷைத்தான் இஸ்லாமாயிட்டான் உனக்கு தெரியாதா. எதற்கு சொல்கிறேன் என்றால் நாமும் குடும்பம் நடத்துகிறோம், ஆனா நம்முடைய பக்தர்களை விட்டுவிட்டு அந்த பெண்ணோடு கண்ணே மணியே என்று நம்மால் கொஞ்ச முடியவில்லை. யாராவது கொஞ்சுகிறோமா, கொஞ்சதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா என்றால், ஆனா அந்த பெண் பகலெல்லாம் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலே தஹஜ்ஜத் விடிய விடிய தொழுவாங்க, விடிய விடிய தொழுவாங்க, கடைசியில பாங்கு சொன்ன பொழுது, பாங்கு சொன்ன பொழுது நான் விழித்துக் கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, கல்லினி யா ஆயிஷா, கல்லினி ஆயிஷா, ஆயிஷா ஏதாவது கதை சொல்ல, ஏதாவது கதை சொல்ல என்று பெருமானார் கேட்பார். இரவெல்லாம் தொழுதவர்கள் பஜருக்கு பாங்கு சொன்ன பிறகு என்னை கூப்பிட்டு கல்லினி ஆயிஷா, ஆயிஷா ஏதாவது சொல்லு என்று கேட்பார்கள். அப்படி தன்னுடைய தொழுகை என்பது வேறு, நபித்துவம் என்பது வேறு, உயர்வு என்பது வேறு, ரிசாலத் என்பது வேறு, மணால் என்பது. ஆயிஷா நாயகம் ஒரு சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல, ஆயிஷா நாயகம் வீட்டுல பெருமானார் இருக்கிறார்கள். அப்போது வேறொரு மனைவி தன் வீட்டுல கொஞ்சம் கஞ்சி இனிப்பான பாயசம் காட்டினான், பாயச மாதிரி ஒரு பொருள், அதை காய்ச்சின உடனேயே தட்டி பாய்ச்சி மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன், கடல் பாத் மாதிரி ஒரு பொருள் அதை காய்ச்சணும்னு ரசுல்லா கொடுத்தாலும் எப்படி சாப்பிடுறது சல்லல்லாஹு கொடுக்காம நண்பர்களே ரசுல்லாவுக்கு கொடுக்காம நான் எப்படி சாப்பிடுறது நினைக்கும் பொழுது மனைவியர்கள் நினைக்காம இருப்பார்களா கடல் பாத் மாதிரி ஒண்ணு கொடுத்து விட்டு தன்னுடைய வேலை காரியத்தை கொடுத்து விட்டு கொண்டு ஆயிஷா ரசுல்லாவுக்கு கொடுங்க அங்கிருந்து வந்துச்சு ஆயிஷா என்னது இனிப்பு ஏன் நாங்கள்லாம் இனிப்பு செஞ்சு கொடுக்க மாட்டோமோ என்று டார் வாங்கிட்டு கீழே போட்டு உடைச்சா கண்ணாடி உடஞ்சு போச்சு அந்த பாத்திரம் உடைஞ்சது அப்படி கடல் பாய்ச்சி மட்டும் ஒரு பக்கத்தில் கிடக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வந்தார் வந்து ஆயிஷா நாயகம் வீட்டில் இருந்து ஒரு கண்ணாடி கோப்பை எடுத்து அதுல இந்த கடல் பாய்ச்சி தூக்கி வச்சு அந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்க ஆரத்து இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு ரோஷம் வர வேண்டியதுதான் ஏன்னா நான் வீட்டில் இருக்கும்போது அடுத்தவங்க கொடுத்துறாட ஏன் நாளைக்கு வரும்போது கொடுக்க வேண்டியது தானே நம்ம வீட்டில் இருக்கும்போது நாம செஞ்சு கொடுக்க மாட்டோம் என்று உங்க அம்மா ரோஷப்பட்டதுல நியாயமா கொஞ்சம் கூட பெருமானார் கோயிலுக்குப்படவில்லை ரோஷப்பட்டது நியாயமா நாமளா இருந்தா வீங்கா உடையிறதுக்குள்ள முதுகு உடைஞ்சிருக்கோம் என்னடி அவ்வளவு வச்சுக்கிறான் என்று சொல்லியிருக்க மாட்டோமா பெருமானார் தலைவார்கள் சொல்றார்கள் யாரும் உங்க அம்மாவுக்கு ரோஷம் அந்த பண்டத்தை ஞாபகத்தை கொண்டு கொடு ரசுல்லா ஒண்ணு சொல்லாத இங்க உள்ள நிகழ்ச்சி எதையும் மக்களுக்கு போய் சொல்லிடாத நீ என்ன சொல்லு ரசுல்லா வீட்டுல வந்து உங்க கூட சாப்பிடறேன்னு சொன்னாங்க அங்க வந்து உங்களோட சாப்பிடறேன்னு சொன்னாங்க தனியா சாப்பிடற ரசுல்லாக்கு விருப்பம் இல்லையா உங்களோட சேர்ந்து வந்து சாப்பிடறேன்னு சொன்னாங்க சொல்லியிருக்க வரலாற்றுகளை பார்க்கிற பொழுது என் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சராசரி ஒரு பெண்களோடு அவர்களால் ஒரு சமயத்தில் பேசிட்டே இருக்கிறாங்க தலைவலிச்சா செத்து பேருவ அந்த காலத்துல தலைவலி என்பது மூத்துடைய நோய் ஏன்னா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே சின்ன பிள்ளைங்கலாம் தலைவலிக்காது இப்பதான் பிறந்த உடனே தலைவலிக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால சின்ன பிள்ளைங்க தலைவலிக்குதான் நம்ம கேள்விப்படல அப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாலே இருக்கும் தலைவலி வந்துட்டா மூத்துடைய வியாதி தலைவலிச்சா நீ செத்து பேருவ நீ செத்து கேட்டா உனக்கு நான் தான் கப்பன் போடுவேன் நான் தான் கப்பனிடுவேன் நான் தான் குடியில வச்சு உன்னை புதைப்பேன்னு சொன்னாங்க இல்ல ஆயிஷா சொன்னாங்க அது மட்டுமா செய்வீங்க உடனே அடுத்த மனைவி வீட்டுக்கு போயிட மாட்டீங்களா அடுத்த மனைவி வீட்டுக்கு போயிட மாட்டீங்களா பெண்கள் சாதாரணமா சொல்ற ஒரு தீதி நான் செத்து போயிட்டா புதுமாப்பிள கொண்டாடி செத்தா புருஷன் புதுமாப்பிள அதை எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க நான் செத்து போயிட்டா அடுத்த மனைவியை தேடி போயிட மாட்டீங்களா சொல்லாங்க இப்ப எனக்கு தேவைச்சு உடனே சிரிச்சுட்டாங்க அதோட முடிஞ்சுட்டாங்க அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வுடைய வரலாறு ஒன்று தெரியுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நபி கர்புருன்னு ஒரு பிரச்சனையில மோதிக்கிட்டு இருக்கும்போது அங்கே யதார்த்தமா யார் வந்துட்டா அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் வந்துட்டாங்க வந்த உடனே ரசூலுல்லாஹி உங்க அத்தா வந்துட்டாங்க இப்ப நமக்கு உள்ள பிரச்சனையை நம்ம சொல்லுவோம் நீ முதல்ல சொல்றியா நான் முதல்ல சொல்லட்டா யார் முதல்ல சொல்ற சாதாரணமா வழக்குள்ள பழக்கம் முதல்ல எவன் சொல்றானா அவன் தான் ஜெயிச்சான் அந்த மாதிரி நினைக்கிற கூடாதுக்காக வேண்டி நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா ஆயிஷா நாங்க நான் தான் சொல்லுவேன் படான்னு கண்ணத்துல ஒரு அடி விழுந்துச்சு நான் தான் சொல்லுவேன்ற உடனே அடி விழுந்துருச்சு அதுல தபுக்கு சித்திக்கிறாக்கணும் யான் இவளுக்கு நாமும் நான் துக்கத்தி மொபைல் எதை இல்லாய் வர சொல்லி உனக்கு தெரியாத குரான் ஒரு ஆயத்து வந்திருக்கு அல்லாஹ் ரசூலுக்கு முந்தாத அல்லாஹ் ரசூலுக்கு முந்தாத என்று குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான உனக்கு தெரியலையா எப்படி ரொம்ப கூட்டி உணவுகளை கூட்டமா சமாதானப்படுத்த கூட்டம் இந்த விவகாரத்தை இன்னும் கொஞ்சம் விவகாரத்தை ஆக்கி விட்டுருங்களே எப்படி நீங்க விசாரிக்கிறது அடிக்கலாம் விவகாரத்தை கூட்டிருக்கான் உங்களை கூப்பிட்டோம்னு சொன்னேன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க அதுக்கு காரணம் சரியில்லை நம்ம இங்க வந்ததே எதுவா எழுந்துச்சு நடைபெற்றேன் போன உடனே பெருமானார் ஆச்சார பத்தின பத்தியா கிழமன் நீ வந்த கோபத்துக்கு ஒன்னு ஒண்ணு இருப்பான் நான் தான் அந்த கிழமன் தந்து காப்பாற்றுவேன் கிழவனுக்கு இன்னைக்கு வந்த கோபத்துல உன்னை கொண்டு இருப்பான் ஆனா நான் தான் காப்பாற்றினேன் சொன்ன அவங்க சிரிச்சுட்டாங்க அவங்க சிரிச்சவன ரசுல்லா சிரிக்க வெளியில போனவங்களுக்கு சிரிப்பு சத்தம் கேட்குது உடனே அவங்க எல்லாத்துல திரும்பி வர்றாங்க யாரத்துல எல்லாம் கோபத்துல என்னை சேர்த்துக்கிட்ட மாதிரி உங்க சிரிப்புலையும் என்னை சேர்த்துக் கொள்ளுங்களேன்னு அவர்கள் சொன்னாங்க இது மாதிரி விவகாரங்கள் நம்முடைய வீட்டுல ஏராளம் நடக்குது ஆனா ஏராளம் நடக்கும்போது நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கு ரசுல்லாவுடைய அணுகுமுறை எப்படி இருக்காது பெருமானாருடைய அணுகுமுறையை பார்க்கிற பொழுது தனி ஒரு ரசூல் என்றோ நினைத்ததெல்லாம் சாதிக்கின்ற வல்லவர்கள் என்றோ கையை தூக்கினால் அரிசியை நடந்து என்றோ பந்தாவோடு பெருமான நினைத்து பார்க்கவில்லை தன்னுடைய தொழில் வேறு தன்னுடைய விசாலத்தன்மை வேறு குடும்ப மனாளன்கள் வேறு என்ற ரீதியிலே அவர்கள் பழகி இருக்கிறார்கள், பழக வேண்டும் என்பது நமக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சின்ன செய்தி சொல்லி முடிக்கிறேன். ஒரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்காப்பு யுத்தத்திலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா பெருமானாருடைய இயற்கை என்ன தெரியுமா, நடந்த ஒரு எட்டு வைத்தாலும் எல்லாருக்கும் முன்னால போயிடும். அப்படி நட ராஜ்யம் வீரமான நட எட்டு வச்சு தான் முன்னால போயிடுவாங்க. அப்படி முன்னால போற ஆளு மெதுவா வந்துட்டாங்க. அப்ப ஒரு நண்பர் வந்து கேட்டார், யாரசூலல்லா ஏன் இவ்வளவு தாமதம், ஏன் இவ்வளவு மெதுவா வருதுங்க, எதுவும் காலில் உள்ள வலியோ என்ற ரீதியில அவர் வந்து கேட்கிறார். உடனே ரசூலுல்லா கண்ணை காட்டாங்க, கண்ணை காட்டுறாங்க, பதில் செல்லாம கண்ணை காட்டுறாங்க. பக்கத்துல ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இருக்காங்க, துணைவி ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இருக்காங்க, கண்ணை காட்டுறாங்க. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா, ஹப்சா வர்றாள், எப்படி அவளை விட்டு விட்டு நாம் செல்ல முடியும். இப்போ மனைவி என்று சொன்னால் தன்னுடைய ராஜ கம்பீர நடையை கூட சுருக்கி கொண்டு அந்த துணைவி கோபப்பட்டு விடக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, நம்ம புருஷன் நம்மளுக்கு ஈக்குவலா இல்லையே என்று நின்று விடக்கூடாது என்பதற்காக நின்று நடையை தளர்த்தி கொண்டு அடக்கி கொண்டு ஹப்சா நகரத்தை கண்காடையாக காட்டுகிறார். நம்மளாம் பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போது ரோட்ல போகும்போது பார்த்தா அந்த அம்மா ஒரு மயில் கண்டவங்க நிற்கும், நம்ம சர்ன்னு வெட்டி வெட்டி ரிலேஷன்ல நிற்போம் இல்லையா.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.